இப்பஞ்சத்து மிக வாய்ந்த கிரகமைப்பாக பிரம்மலோகம் வரையில் உயர் கிரகமைப்புகள் சுவர்லோகம் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவை அனைத்தும் பகவானின் உடலில் அமைந்திருப்பதால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் பகவானோடு உறவு கொண்டுள்ளனர். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணம் போலே சுமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீ கிருஷ்ணா ஜைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இந்த ஸ்லோகங்களும் இந்த பகுதி பூராமே பகவானோட விராட ரூபம் இல்லை விஸ்வரூபம்னு சொல்லக்கூட விராட ரூபம், அதாவது பகவானை வந்து கிருஷ்ணராக ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களோ புரிஞ்சுக்கொள்ள முடியாதவங்க நம்மளை மாதிரி உருவெடுத்து பகவான் வரும்போது அவரும் சாதாரண மனுஷனும் குழம்பி போகிறாங்க. சில பேருக்கு இந்த மனித ரூபத்தில் வர்ற ஒருத்தர் எப்படி பகவானாக இருக்க முடியும்னு சந்தேகம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப படிப்பும் அறிவும் அதிகமானவங்களுக்கு ஜடப்படிப்பும் அறிவும் அவங்களாடையும் ஏற்றுக்கிட முடியாது. இந்த மாதிரி ஞானத்தில் முங்கினவங்களுக்கும் அறிவில் ஜட அறிவில் முங்கினவங்களுக்கும் பகவான் வந்து எப்படி இருக்காருன்றத இந்த விராட ரூபம் மூலமாக காட்டுறார். அதனாடி இந்த ஸ்லோகங்கள்லாம் பிரம்மா வந்து தன்னுடைய பயனுக்கான நாரதருக்கு சொல்கிறார். அதனாடி முக்கியமாக இது வந்து நவீன காலத்தில் நம்ம எல்லாரும் விஞ்ஞானத்தை நம்புகிறோம், அறிவியலை நம்புகிறோம். நமக்கு வந்து சாதாரண பகவானோட ரூபத்தை மனித ரூபத்தில் வரும்போது ஏற்றுக்கிற கஷ்டமாக இருக்குது. பாகுக்கில் சொல்கிறோம் மனசையும் தனும் ஆசிரித்தம்ன்றால மனுஷ ரூபத்தில் வரும்போது பகவானை ஏற்றுக்கிட முடியலை. அவங்களுக்காக வேண்டி இந்த விஸ்வரூபம் இல்லை விராட ரூபம்னு சொல்லக்கூடியது கூறப்படுது. விராட ரூபம்னா பிரபஞ்சத்தோட மொத்த ரூபத்தில் பகவான் எப்படி இருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாரும் மிகப்பெரியதை பார்த்தும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம். ஆச்சரியன்றக்கு மேலே ஒரு மாதிரி என்ன ஏதுன்னு புரியாமல் குழம்பி நிற்கிறோம். மிக பொடியதை நம்பியும் பார்த்தும் நம்ம வந்து குழம்பி நிற்கிறோம். ஆனாடி பகவான் வந்து ரெண்டு வகையிலையும் எப்படி இந்த விராட ரூபத்தில் பகவான் வந்து விரிவாக்கமாக இருக்காருன்றத காட்டுறது. தொடர்ந்து அதில் வரக்கூடிய ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகம் வந்து 7, 14 மொத்தம் அந்த பூலோகம் ஓரலோகம் சுவர்லோகம் மூணு பிரிவாக இருக்குது 14 லோகங்கள். இந்த 14 லோகங்களும் எப்படி பகவானோட அம்சமாக இருக்குது, காலில் பாதத்திலேருந்து தலை வரைக்கும் இந்த லோகங்களை அமைப்பாக காட்டுறாரு. முன்னாடி இந்த அத்தியாயம் தானே வருது, இந்த மாதிரி மரங்கள்லாம் அவர் உடம்புல உள்ள ரோமம் இதெல்லாம் வந்து கண்கள் காது ஒவ்வொன்றும் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து மலைகள்லாம் அந்த மாதிரி வருது. இந்த அத்தியாயத்தில் தான் வருது. இப்போ வந்து இந்த பூமிக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே போய், ஏன்னா நவீன விஞ்ஞானத்தில் வந்து கேலக்சின்னு சொல்கிறோம், மில்கி வேன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி சோலார் சிஸ்டம்னு சொல்கிறோம். மொதல் சோலார் சிஸ்டம்னு சொல்கிறோம், சோலார் சிஸ்டம்னா சன்னு மத்தியில் இருக்குது நம்ம நவீன விஞ்ஞான கணக்குப்படி. அதனாடி அதை சுற்றி ஏகப்பட்ட 9, 8 சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. அதனாடி 9 கிரகங்கள் கிடையாது, நாங்கள் படிக்கல 9 கிரகமாக இருந்துச்சு, இப்போ 8 தான் சொல்கிறாங்க இன்னமும் தெரில. அன்னாடி இது பூனாம சேர்ந்து அமைஞ்சது சோலார் சிஸ்டம். சோலார்ன்ற சன்னு வந்து ஒரு சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம்ன்றாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் அமைந்தது ஒரு பிரபஞ்சம். இந்த மாதிரி பிரபஞ்சங்களை வந்து கேலக்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்த ஒரு கூட்டத்தை வந்து கேலக்சி. இந்த கேலக்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட கேலக்சி சேர்ந்தது ஒரு மில்கி வே. இதெல்லாம் விஞ்ஞானத்தில். இந்த மாதிரி அமைப்பு வந்து பிரபஞ்சத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு மயக்கமே விழுந்துடும். ஏன்னா நம்ம நாடு இந்த பூமியவே புரிஞ்சுக்கிட முடியல, பூமியை நம்மளையே புரிஞ்சுக்க முடியல. ஆனா இவ்வளவு பிரபஞ்சங்கள் இவ்வளவு இது படைச்சு செயல்படுறாரு, அதெல்லாம் என்னன்னு புரியும் போது யார் நடத்துறான்னு அந்த மாதிரி ஒரு வியப்பும் ஆச்சரியமும் வரும்போது நமக்கு மேல யாரோ இருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து உறுதி கிடும். அந்த வகையில் விஞ்ஞானத்தில் அதிகம் போறவங்களும் பகவான்கிட்ட போய் சரணடைகிறாங்க. காரணம் வந்து அந்த விஞ்ஞான உண்மைகள் புரிய புரிய இவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக யார் பண்ண முடியும்? பிரபுபாதா சொல்ற மாதிரி அடிக்கடி சொல்வார், இந்த அட்லாண்டிக் கடலும் இந்த பசிபிக் கடலும் யார் கட்டுப்பாட்டுக்கு இணைங்க, அந்த கரையோடு நிற்கிது. கொஞ்சம் மாறி ஒரு அஞ்சடி தூக்குச்சுனாலும் பத்தடி தூக்குனாலும் எத்தனையோ நகரம் காணாமல் போயிடும். பாம்பே, சென்னை, கல்கத்தா, நம்ம இந்தியாவில் நியூயார்க்கு, இந்த அங்கே வாஷிங்டன், எல்லாமே கடல் வரும். யார் கட்டுப்பாட்டுக்கு இணைங்க அது லிமிட்ல நிற்கிது. உதாரணத்துக்கு அட்லாண்டிக்லாம் ஆர்டிக்லாம் உள்ள பனியில் உருகுச்சுன்னா அடிக்கடி சயின்டிஸ்ட் வார்னிங் விடுறாங்க, இந்த வெப்பத்தை மாறுறதுனாடி அந்த பனி உருகுச்சுன்னா தண்ணி பெருகும், வெள்ளம் வரும். அது மட்டும் இல்லாமல் சுனாமி வருது, பூமிக்கு அடியில் பூகம்பம் ஏதாவது நிகழ்ந்துச்சுன்னா தண்ணி இழுக்கப்படுறனாடி சுனாமி உண்டாகுது. திருப்பி ரிலீஸ் ஆகையில் கரையோரம் உள்ளதெல்லாம் அழிவு ஏற்படுது. இந்த மாதிரி நவீன விஞ்ஞானத்தில் வந்து நம்ம நாடு புரிஞ்சுக்கிட முடியலனாலும் சம்திங் வந்து ஏதோ கட்டுப்பாட்டில் இருக்கு. திரௌபதி சொன்ன யாரோ கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, அதனாடி தான் இருக்கு. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம், ஒரு சேட்டலைட்டு, சேட்டலைட்னா செயற்கைக்கோள், பூமியை சுற்றி வர்றதுக்கு விடுறோம். ஏன்னா நான் அந்த கண்ட்ரோலில் இருந்தேன், கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருந்த நாடி. அது சுற்றி வர்றதுக்கு எத்தனை எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ், எவ்வளவு சிஸ்டம், எவ்வளவு ப்ரோக்ராம், எவ்வளவு அப்படி விட்டுமே அது வந்து ரெண்டு வகையான எனர்ஜி, ஒன்று வந்து அதுக்கு சாலிட் ஃபியூல் இருக்கும், லிக்விட் ஃபியூல் இருக்கும். அது அதை வந்து ராக்கெட் போய் லான்ச் பண்ணி ஸ்பேஸில் விட்டுறோம், 300 மைலோ 400 மைல. அதுக்கப்புறம் ஆர்பிட்டில் அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃபியூல் வேணும், வீணாயிடும். ஏன்னா அந்த பொசிஷனில் அதை நிப்பாட்டுறதுக்கு, அந்த மாதிரி பொசிஷனில் நிப்பாட்டினாதான் அங்கே வந்து கேமராவில் படம் எடுக்க முடியும், பூமியை படம் எடுக்க முடியும், மற்ற காரியங்கள்லாம் செய்ய முடியும். அதுலேயும் வந்து ஜியோ ஸ்டேஷன் சேட்டலைட்ஸ்னு ஒன்றுக்கு இன்னொன்று ரொட்டேட்டிங் சேட்டலைட்ஸ், ஸ்பின் சேட்டலைட்ஸ்னு வாங்க, ரெண்டு வகையான சேட்டலைட்ஸ். ஸ்பின்னா அது சுற்றிக்கிட்டே அந்த எனர்ஜியில் அதை வந்து பூமி அட்ராக்ஷனில் இழுத்து உள்ளே விழாமல் அது ஸ்டெபிளைஸ் பண்ணும். இன்னொன்று வந்து மூணு ஆக்சிஸில் த்ரஸ்டர் ஃபயர் பண்ணுற நாடி, அது வந்து பூமி அட்ராக்ஷனில் விழாமல் அது ஸ்டெபிளைஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு சின்ன குட்டியோண்டு சேட்டலைட்டு 1 டன் முதல் நாங்கள் விட்டதுலாம் 50 கிலோ 100 கிலோ இருக்கும். ரோகிணி, பாஸ்கர் அதெல்லாம் 80-81 விட்டது. இப்போ 1 டன் 2 டன்ஸ்லாம் வந்திருக்காங்க, 1000 கிலோ 2000 கிலோ. அந்த சேட்டலைட்டை விடுறதுக்கு எவ்வளவு டெஸ்ட்டு, எவ்வளோ, ஏன்னா அது சூரியன் வெப்பம் வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போகலே தெரியல, அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 30,000 அடி உயரத்தில் போகையிலே -40 டிகிரி இருக்கும் டெம்பரேச்சர், உள்ளே காட்டுவாங்க. வெளியே உள்ள டெம்பரேச்சர் வந்து -40 ஃப்ளைட்டுக்கு வெளியே டெம்பரேச்சர் வந்து அந்த மாதிரி ப்ரெஷர் சொல்ல வேண்டியதே இல்லை. உள்ளுக்குள்ள ப்ரெஷர் மெயின்டைன்ல ஒரு சின்ன பின்கோள் விழுந்தா கூட உள்ள உள்ள அத்தனை பேரோட பிரீத்திங் அவுட்டு, அவ்வளோ லோ ப்ரெஷரு. ஹைட்டு போக போக ப்ரெஷர் குறையும். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா சேட்டலைட் அப்படியே கசங்கி பிசுங்கி போயிடும் அப்படியே. அதெல்லாம் தாங்குற மாதிரி சேட்டலைட் வேணும். இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு விஞ்ஞானிகள் சேர்ந்து 1,000,000 1,000,000 விஞ்ஞானம் பண்ணி அதான் அதில் ஃபியூல் வந்து சோலார் பேனல் போட்டு அந்த சோலார் பேனல் டிப்ளாய் ஆகாது, சமயத்தில் டிப்ளாய்னா அது விரியணும், விரிஞ்சு அந்த சூரியனை ஏற்று அந்த சூரியனுக்கு ஏற்ற திருப்பி திருப்பி கொடுத்து அந்த சத்துல கொஞ்சம் லைஃபை கூட்டலாம். இத்தனை 1,000,000,000 உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ற 1,000,000,000 கால்குலேஷன் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் நிற்கும். அதுக்கு ஒரு இத்தனை பேர் மனுஷன் இவ்வளவு சயின்டிஸ்ட் பிரெயினை போட்டு இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது. ஆனா இந்த சந்திரன் வந்து எத்தனை கோடி வருஷம் சுத்திக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. சந்திரனும் ஒரு சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட், அதுவும் பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு. யார் அதை சுத்த விடுறா? யாரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கா? அது எப்படி பூமியோட ஆகர்ஷண சக்தியில் இழுபட்டு இங்க வந்து உழாம இருக்கு? அதுக்கு என்ன ஃபியூல் கொடுத்துருக்காங்க? அது எப்படி அந்த என்ன இதுல பவர்ல நிக்குது? இதெல்லாம் யோசிக்கையில கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கு. நம்ம நாடு இமேஜின் பண்ண முடியாத ஒரு சக்தி இதை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வருது. இதுதான் விராட ரூபன்றது. விராட ரூபன்றது இயற்கையை படிக்கும்போது நமக்கு வந்து ஓஹோ, நம்ம தான் கர்வத்தில் இப்படி இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு சின்ன மிஷினோ ஒரு சின்னதாக கண்டுபிடிச்சோன்னு. ஆனால் இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து, இவ்வளவு பெரிய சேட்டலைட்டை வந்து, பூமி சந்திரனோடது வந்து எத்தனை பில்லியன் டன்னுன்னு சொல்ல முடியாது வெயிட்டு. அது வெயிட்டே கணக்கு சொல்ல முடியாது, யார் வெயிட் போடுறது? அந்த மாதிரி ஹெவி சேட்டலைட்டை யார் வந்து இந்த பூமியை சுத்தி சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வர? நம்ம ஒரு டூப்ளிகேட் சேட்டலைட்டு, இமிட்டேஷன் சேட்டலைட்டு 50 கிலோ 500 கிலோ 1 டன் விடுறதுக்கு, அது 2-3 வருஷம் சுத்துறதுக்கு இந்த பாடுபடுறோம். அதை யார் அப்படி சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரானே? இல்லை, ஒருத்தர் பகவான் ஒருத்தர் இருக்காரு, கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு முடிவு கோருவாங்க. ஆனால் அவங்க வந்து குறையும். அதே மாதிரி கடல் வந்து ஒரு சுனாமி வந்து, அதுக்கு சுனாமி தடுப்பு சோறு கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன்னு ஏகப்பட்ட வேலை பண்றேன். யார் அந்த சுனாமியை கொண்டு வரா? யார் கண்ட்ரோல் வச்சிருக்கானே? இல்லை வரும். அதே மாதிரி இந்த மரமும் செடியும் கொடியும் தானா வளர்ந்தது. ஒருத்தர் பேசிட்டு கிளை சொன்னார், இதே பிரபாதான், ஒரே இந்த மரம் ஒரு இடத்துல ஒரே மண்ணு தான். 10 வகையான மரம் போறீங்க, பாக்கா போறீங்க, இனிப்பு மதுக்கு சப்போட்டா பழம் போறீங்க, இதை போறீங்க, எல்லாம் அதே மண்ணுல இருந்து ஒன்னு இனிப்பை கொடுக்குது, ஒன்னு புளிப்ப கொடுக்குது, ஒன்னு கசப்பை கொடுக்குது, ஒன்னு எப்படி? அது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாரு பகவான்? ஒரே மண்ணு தான், ஒரே இதுதான், நம்ம ஒன்றும் வித்தியாசமா செய்யல, அந்த சீடு மட்டும் மாறி இருக்கு. ஆனா அது உண்டாகையில ஒவ்வொன்றும் ஒன்று புளிப்பா வருது. புளிய மரம் படு புளிப்பா இருக்கு, பாக்க படு கசப்பா இருக்கு. அதே மாதிரி இனிப்புல வந்து சப்போட்டா ஆரஞ்சு இதெல்லாம், ஆரஞ்சு எல்லாம் புளிப்பா இருக்கு, லைட் புளிப்பா இருக்கு. அந்த மாதிரி ஓர்ப்பு தன்மையை வந்து எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? எப்படி ஒரே மண்ணு தானே, எப்படி இந்த பலவித மரங்கள் பலவிதமானதை உருவாக்குது? அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் மனுஷன் வந்து உலகத்தில் அப்சர்வ் பண்ணான்னா அவனுக்கு கண்டிப்பா நமக்கு மேல்பட்ட ஒரு சக்தி பகவான் ஒருத்தர் இருக்காருன்னு வரும். முதல் மேல்பட்ட சக்தி, அது அப்புறம் அடுத்து யாருன்னு கேள்வி வரையில கடவுள் இருக்காரு, பகவான் இருக்காரு, கிருஷ்ணனும் வந்து சேருவாங்க. அதனாலதான் பகவான் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தி அந்தே வாசுதேவம் சர்வமிதி சா மகாத்மா சுதுர்லபான்னு கிருஷ்ணன் சொல்றாரு. பகவான் ஜென்மனா வந்தே இப்படி பல பல பிறவிகள் ஆராய்ச்சி பண்ணி ஞானவான் மாம் பிரபத்தி, ஞானவான் ஞானினா போட்டு ஆராய்ச்சி பண்ற ஆள், அது எப்படி இது எப்படி இது எப்படி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ற ஆள் சரணடைகிறானா? எப்படி வாசுதேவம் சர்வமிதி, பகவான் வாசுதேவன் தான் சர்வம்னு சொன்னா. சா மகாத்மா சுதுர்லபா, அந்த மாதிரி மகாத்மா பார்க்கற கஷ்டன்றாரு. ஏன்னா அவனுக்கு தெளிவா தெரியும் இது பூரா நமக்கு மேற்பட கண்ட்ரோல் இருக்கு, நம்ம வந்து மீறி செய்ய முடியாது. அது மாதிரி சமயத்தில் பிரபுபாதா ஒருத்தோட சில பிரபுபாதா அவ்வளவு கிளீனா சொல்லுவாங்க, ஒருத்தோட இந்த பிளைட்லாம் போறதெல்லாம் எவ்வளவு பிளைட் எப்படி உயரத்தில் பறக்க எவ்வளவு பேர் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லுவார். பிரபுபாதா சொல்லுவார், இந்த பிளைட்டை வந்து உருவாக்கி தான் மனுஷன், ஆனா இத்தனோட கொசுவும் ஈயும் பறக்க அந்த மாதிரி உண்டாக்குவானான்னு கேட்பாரு. அதை யார் உண்டாக்குனா? அவ்வளவு மைக்ரோ லெவல் யார் உக்கணும்? நீ மேக்ரோ லெவலில் பெரிய பிளைட்டை உண்டாக்கியிருக்க, மைக்ரோ லெவல் விங்குன்னு பறக்குது அது, கொசும் இதுவும் ஈயும், அதுவும் ஒரு பிளைட்டு தானே, அதை யாரும் உண்டாக்க முடியும்னு கேட்பாரு பிரபுபாதா. அதே மாதிரி நம்ம ரோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மனுஷன் வந்து பிரபுபாதா சொல்லும்போது வெறும் படத்தை போட்டு காமிச்சனாடி ரோஸ்னு ஆயிடாது, அதுக்கு வந்து மனம் வேணும், அதுக்கு தொட்டு பார்த்தா மென்மை வேணும், 3D வேணும். நம்ம பார்க்குற 2D படம் அதனால் மாதிரி மனுஷன் உண்டாக்குறதும் டெம்பரரி. அதே மாதிரி மனுஷன் சமயத்தில் நம்ம உயிரை உருவாக்கிறேன், டெஸ்ட் டியூப்ல பேபியை உருவாக்கிறேன்னு, ஆனால் டெஸ்ட் டியூப் பேபி வந்து 2 மாசம்தான் வெளியே இருக்க முடியும், 2 இல்லை 3 மாசம், 3ஆம் மாசம் வயிற்றுக்குள்ள தான் வைக்கணும். ஆனாடி ரெண்டாவது ஒரிஜினல் சீடை வந்து தாய் தந்தட்ட தான் எடுக்கணும், அந்த சீடை நீ உருவாக்க முடியல. நீ வந்து அறகுறையா இமிட்டேட் பண்றதுக்கு இவ்வளவு அனாவசியமா ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ற? அதே இது பிரபுபாதத்தோரமா, ஒவ்வொரு தாயோட வயிறும் நேச்சுரல் டெஸ்ட் டியூப், அதை யாரும் உருவாக்கணும்னு யோசிச்சு பண்ணி அதை இமிட்டேட் பண்ணி பாக்குற, அதுவும் கூட முழுசா இமிட்டேட் பண்ண முடியல, 2 மாசத்துக்கு வெளியே வச்சு திருப்பி உள்ளதான் வைக்க வேண்டியதா இருக்கு. ஆனா உண்மையிலேயே யார் எந்த சயின்டிஸ்ட் ஒவ்வொரு தாயோட வயிற்றுலயும் அந்த ஒரு டெஸ்ட் டியூப் அந்த நேச்சுரல் உருவாக்குனாரு? அது யாரு? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டுக்கிட்டே போகலாம், ஒவ்வொரு இயற்கையும் ஒவ்வொரு விஞ்ஞானத்தையும் கேட்டா நான் சாம்பிள் தான் சொல்றேன். இந்த மாதிரி கேட்கல, வாசுதேவம் சர்வமிதி, பகவான் தான் எல்லாத்தையும் பண்றாருன்னு முடிவு கோர்ற நாடி. சா மகாத்மா சுதல்வா, ஏன் மகாத்மான்னு சொல்றாங்கன்னா அவனுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. எந்த காலத்திலயும் நம்ம மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் பவர், அவுட் ஆஃப் ஃபால்ஸ் ஈகோ, நம்ம கர்வத்தினாடியும் ஆணவத்தினாடியும் நம்ம பெருசா ஆர்ப்பாட்டம் பண்ணி தெரிகிற மொழிய, உண்மையிலேயே பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரோட சக்தியில இயங்குது, அவரோட பவர்ல இயங்குது அப்படின்னு தெளிவான முடிவுக்கு வர்றான். ஆனால் இந்த ஸ்லோகங்கள்ல வந்து நோக்கம் வந்து என்னன்னா, இவ்வளவு பாகவதத்துல வந்து பக்தியை சொல்ற இடத்துல இவ்வளவு விவரம் ஏன் சொல்லணும்னு கேட்டா, நம்மளை மாதிரி பகவானை நேரடியாக ஒத்துக்கிடாதவங்களுக்கு, விஞ்ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஞானிகளுக்கு, அவங்களுக்கு வந்து இதை ஏத்துக்கிற வைக்கிறது. ஆனால் இப்ப மாயாப்பூர்ல வந்து அந்த கட்டிட்டு இருக்க டிஓபி என்னது, டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டோரியம் டிஓபி, அதுல வந்து பிளானட்டோரியம் வந்து ஒரு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெரிய கான்செப்ட். அதுல வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண சொன்னாங்க, எனக்கு இந்த நம்ம சர்வீஸ் சரியமா இருக்குன்னா இல்ல முடியல வேதிக் பிளானட்டோரியம். எப்படின்னா பகவான் வந்து பாகவத பத்து காண்டால சொல்றாரு பிரபஞ்சம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. அதுல சூரியன் வந்து நம்ம சொல்ற சூரியன் வந்து பூமி வந்து சூரியன், அதுல வந்து சூரியன் வந்து இதா இருக்கு. அதே மாதிரி டிராவல் பண்றது வந்து பிளாட்டா போகுதுன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம இதுல பாக்கிற சூரியன் வந்து ரெண்டு சக்கரம் அந்த தேர்ல இழுத்துட்டு சுத்தி வர்றாரு, அன்னாடிதான் அந்த மாதிரி வருதுன்னு. அதை பூரா விஞ்ஞான பூர்வமா பித்து காண்டால வந்து நிறைய சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இப்ப பிளானட்டோரியம் யாரா பாத்திருக்கீங்களா? பிளானட்டோரியம் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்ல, பெங்களூர்ல இருக்கு, டெல்லி இந்த மாதிரி சில சிட்டில தான் பிளானட்டோரியம் இருக்கு. பிளானட்டோரியம் இந்த பிரபஞ்சத்தை உள்ள போனீங்கன்னா பிரபஞ்சத்தோட அமைப்பு பூரா அப்படியே காட்டுவாங்க பெரிய சிட்டிஸ்ல. அந்த மாதிரி பிளானட்டோரியம் மாதிரி வேதிக் பிளானட்டோரியம் வேதத்தில் எப்படி சொல்லுக்கு அப்படி உருவாக்கணும்னு. அதனாடி ரொம்ப புரிஞ்சுக்கிற மாடர்ன் சயின்ஸையும் இதே லிங்க் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த நம்ம டைப்பு தப்பா கத்துக்கிட்டவங்க வந்து ஜென்மத்திலையும் டைப் கத்துக்க முடியாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ரெண்டு ஃபிங்கரை வச்சு மூணு ஃபிங்கரை வச்சு இஷ்டப்படி டைப் அடிச்சு டைப் கத்துக்கிட்டவங்கள நீங்க டைப் கத்துக்க வைக்கவே முடியாது. பக்தி சித்தாந்த சேதாசுரமா மிருதங்கத்தை தப்பா கத்துக்கிட்டவங்க திருப்பி ஒழுங்காவே கத்துக்க முடியாது. அதே மாதிரி நம்ம நவீன விஞ்ஞானத்துல வந்து நிறைய வேற பக்கமா கத்துட்டு இருக்க நாடி நமக்கு வந்து ஏற்கனவே அந்த ஞானம் வர்றது கஷ்டமா இருக்கு. இது மாதிரி இந்த பிரபஞ்ச தோற்றத்தையும் டவர் ஆஃப் டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டோரியத்தில் வந்து கொண்டு வர பாக்குறாங்க. சுருக்கமா என்னன்னா, இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து நமக்கு வந்து பகவானோட அமைப்புல எல்லாம் அமைஞ்சிருக்குன்னு தெரியும். இந்த பிரபாதஸ்வரர் கடைசி வரைக்கும் எல்லாமே இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் பகவானோட உறவு கொண்டுள்ளனர், அவை அனைத்தும் பகவானின் உடலில் அமைந்திருப்பதால் இந்த பிரபஞ்சங்கள்லாம் பகவானோட உடல் அமைஞ்சிருக்கு, அதனாடி எல்லாமே பகவானோட ரிலேட்டட்னு சொல்றாரு. இந்த மாதிரி நவீன விஞ்ஞானத்தில் இதே லிங்க் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது நம்ம நாடி இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம மனுஷனாடி முடியாதுன்னு, பகவானை எதுவுமே செய்ய முடியும். அதுதான் அந்த நாரதர் வரலாறு வரும், தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. ஒருத்தோட நாரதர் வந்து ரெண்டு பேர்கிட்ட போய் கேட்பாரு, ஒரு பிராமணன் வந்து கேட்பாரு, நாரதர்கிட்ட பாட்டு பாட்டு போயிட்டு இருப்பார் பகவான் நாமஞ்சலி. ஒரு பிராமணர் பார்த்து, சாது பெரிய தவம் செய்யறவரு, எனக்கு எப்ப வந்து பகவான்கிட்ட போய் சேருவேன்னு கேளுங்க அப்படின்னு சார் கேட்டுவாரேன்னு. அடுத்து இன்னொருத்தர் வந்து ஒரு செருப்பு தச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவர் கேட்பாரு நான் பகவான்கிட்ட எப்போ போவேன் சேருவேன்னு கேளுங்க அப்படின்னு சார் கேட்டுவாரேன்னு. எங்க போறேன்னா வைகுண்டம் போறேன்னு, வைகுண்டத்து போய் கேட்டுவாரேன்னு பகவான்கிட்ட போய் சொல்ல அந்த ரெண்டு பேரும் இப்படி கேட்டாங்கன்னு. அந்த சாது வந்து எப்பன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்கன்றவாரு பகவான். அவர் பெரிய தபங்கமெல்லாம் பண்ணி பயங்கரமா பண்ணிட்டு இருக்கானா, அவருக்கு எப்பன்னு சொல்ல முடியாது எப்போ வந்து சேருவான்னு. இந்த செருப்பு தைக்கிறவர் வந்து ஒரு சில பிறவிகளை வந்து சேர்ந்துருவார் உறுதியா அப்படின்றார். உடனே நாரதுக்கு பெரிய ஆச்சரியம், என்னது அவர் அவ்வளோ பெரிய தபம் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, பகவானே குறியா இருக்காரு எல்லாம், ஆனால் அவருக்கு வந்து கேரண்டி இல்லைன்றீங்க எப்பன்னு. ஆனா இவருக்கு வந்து நீங்க ரெண்டு மூணு பிறவில கிடைச்சிடணும் சொல்றீங்களே என்ன? உடனே பகவான் வந்து சொல்றாரு, நீ போய் அவட்ட வந்து இந்த ஒரு பதில் சொல்லு, போய் டெஸ்ட் பண்ணு. இந்த கேள்வியை கேள்வி, பகவான் என்ன செஞ்சிருக்கான்னா இந்த மாதிரி ஊசி முனையில ஒட்டகத்தை செலுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லு அப்படின்னு. உடனே முத போய் அந்த சாதுட்ட சொல்லுவாரு, பகவான் என்ன செஞ்சுட்டு இருந்தான்னு கேட்பாரு. ஊசி முனையில ஒட்டகத்தை வரும், அது எப்படி சாத்தியம் அப்படின்றவாரு. ஊசி முனையில வந்து ஒட்டகத்தை எப்படி செலுத்த முடியும்? அடுத்து இவர் வந்து இந்த செருத்தக்கரவிட்ட போய் சொல்லுவாரு, என்னன்னு உடனே இந்த மாதிரி அவரு கண்டிப்பா சந்தோஷம் அப்படின்னு ஒருமா குதிப்பாரு. உடனே என்ன, நீ எப்படி இது சாத்தியம் இல்லாத எப்படி நம்புறேன்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் உட்கார்ந்துருக்க இந்த ஆலமரத்தடியில ஒரு இத்தனோண்டு விதையில இருந்து தானே இவ்வளவு பெரிய ஆலமரத்தை உண்டாக்கி இருக்காரு, அப்ப ஏன் ஊசி முனையில ஒட்டத்தை செலுத்த மாட்டார் அவர்? நமக்கு முடியாது, ஆனா அவருக்கு முடியும். ஒரு சின்ன விதை தானே இவ்வளவு பிரம்மாண்டமான மரமா முளைச்சு வருது, அந்த மாதிரி அவர் பண்ணக்கூடியவரு ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனாடி அப்ப புரியுது நாரதருக்கு, இவர் வந்து பகவானோட அம்சத்தை தெளிவா புரிஞ்சிருக்காரு. அவர் எல்லாம் படிச்சு கிடிச்சு வேதம்லாம் இது பண்ணாலும் அவருக்கு அந்த இன்னும் அந்த அனுபவம் ஞானம் வரலைன்னு. கடைசியா அதுதான், நம்ம வந்து சுத்தி உள்ள பிரபஞ்சத்தை பார்க்கையில நமக்கு பகவான் ஞாபகம் வரணும், இயற்கையும். அதே மாதிரி இன்னைக்கு என்னதான் நீங்க வந்து செயற்கையான வசதிகள், 5-star ஹோட்டல், 7-star, 8-star என்ன வச்சாலும் ஒரு இயற்கையோட போய் ஒன்றி இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா இயற்கை வந்து மனுஷனுக்கு இயற்கையாகவே சந்தோஷத்தை தருது, செயற்கை வந்து அதோட வித்தியாசம். நம்ம செயற்கையா சந்தோஷத்தை உண்டாக்க பார்க்கறோம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கல பெங்களூர்ல, அந்த இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் அவங்க வரவங்க வந்து கிண்டல் பண்ணுவான், என்னன்னா நல்ல காத்து அடிச்சு அசுத காத்து, இந்த ஏசி காத்துலாம் ரொட்டேஷனு, அதாவது ஏசி காத்தை வெளியே விட்டு ஒவ்வொருத்தனையும் அதை வந்து திருப்பி கூல் பண்றதுன்னா நிறைய டைம் எடுக்கும், செலவு எடுக்கும். அன்னாடி என்ன செய்வாங்கன்னா அதே ஏர ரீசர்குலேட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் பியூரிஃபயர்னு போட்டு ஒரு இது பண்ணி திருப்பி திருப்பி ரீசர்குலேட் பண்ணுவாங்க. அன்னாடி ஒரு ரூம்ல வந்து நம்ம ஏசி போட்டு உட்கார்ந்தோம்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் நம்ம காத்து சுவாசிய காத்து தான் திருப்பி திருப்பி 90% ஆகிடும், சுத்த காத்து வராது. அன்னாடி சுத்த காத்து அடைச்சி இது பண்றீங்க. அப்புறம் வேடிக்கை சொல்லணும், நல்ல சூரிய ஒளியை அடைச்சிட்டு, நல்ல இயற்கையான ஒளியை அடைச்சிட்டு, செயற்கையான ஒரு லைட்டிங் பூரா. இப்ப அது இந்த போற எல்இடி லைட்லாம், எல்இடி கண்ணே பார்க்க கூடாது, கண் கொண்டே பார்க்க கூடாது, கண்ணு போயிடும் எல்இடி. இப்ப எல்லாரும் இந்த எல்இடி லைட் வச்சிருக்கோம், எல்இடி லைட் வந்து கண்ணை கெடுக்கும், அதே எழுதியிருப்பான், யாரும் படிக்கிறது இல்லை. எல்இடி லைட் வந்து கண்ணில் பார்க்க கூடாது. அன்னாடிதான் இந்த தடவை நோபல் பிரைஸ் கொடுத்ததே கிரீன் எல்இடி. யாருக்கும் புரியல கிரீன் எல்இடினா கிரீன் கலர் எல்இடியானு, கிடையாது. கிரீன் எல்இடினா கண்ணை கெடுக்காத எல்இடி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதுக்காக வேண்டி அவருக்கு நோபல் பிரைஸ் இந்த தடவை இந்த வருஷம். விஞ்ஞானத்தில் இப்படிலாம் குழப்பம் உண்டு. அந்த மாதிரி எல்இடி லைட்டோ, எதுக்கா எல்இடி லைட்டை சொன்னேன், செயற்கையா எல்லாமே வந்து செயற்கையா பண்றது வந்து. இப்ப பாருங்க காத்து எவ்வளவு நீட்டா வருது இயற்கையா, அதே மாதிரி இதை நம்ம செயற்கை அடைச்சி ஏசி போட்டோம்னா நம்ம சுவாச காத்து தான் வரும். ஏதாவது ஒருத்தர் சாப்பாடு பட்டினத்தை இந்த ஏசி கோச்சில் ஓபன் பண்ணாங்கன்னா அவ்வளவு வாடையும் வரும், அப்படி ஏசி ரொட்டேட் பண்ணும் அந்த எல்லா இதுலையும். அதுல இருந்து நம்ம தெரியும் எப்படி உள்ளுக்குள்ளே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் சொல்லிட்டு. அதே மாதிரி பகவான் வந்து இயற்கையாகவே எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருக்காரு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பகவானை நம்பலைனாலும் இயற்கையா படிங்க, அதில் பகவானை புரிஞ்சுக்கிட முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க எப்படி நடக்கணும், சுனாமியில இருந்து இந்த மாதிரி மரத்துல இருந்து செடி கொடியில இருந்து பிரபஞ்சம் சுத்துறதுல இருந்து, நீங்க பெரிய விஞ்ஞானியா இருந்தா பிரபஞ்சம் எப்படி சுத்துது, சந்திரன் எப்படி சுத்துது, அதே மாதிரி ஒன்னு ஒண்ணு எப்படி அட்ராக்ட் ஆகாம இழுத்து, ஒன்னு ஒண்ணு இழுத்து அட்ராக்ட் ஆகாம உட்கார்ந்துருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு மேக்னெட், பெரிய பெரிய மேக்னெட், பூமி ஒரு மேக்னெட், சந்திரன் ஒரு மேக்னெட், எல்லாத்துக்குமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி எல்லாம் ஆர்பிட்ல நிக்குது யோசிச்சா தெரியும் என்ன பெரிய பவர் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நியூட்டன் ஸ்டோரி சொல்லியிருப்போம், அந்த மாதிரி அவர் நண்பரை எப்படி நிரூபிச்சாருன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கிற மாதிரி விஞ்ஞானம் வந்து உதவி பண்ணுது. நம்ம வந்து டீப்பா அவட்டா வீகனாடி பாக்கறல, இதே இதுதான் தொடர்ந்து. இந்த ஸ்லோகங்கள் மட்டும் படிக்கிறேன், இது தொடர்ந்து வருது. மற்ற அடுத்த ஸ்லோகத்தில் வந்து பகவானுடைய மார்பின் உற்பத்தியிலிருந்து அவரது பிரபஞ்சத்தின் கழுத்து வரை ஜனலோகம் என்ற தபலோகம், இதெல்லாம் உயர்ந்த கிரகங்கள் என்ற பெயர்களை கொண்ட கிரக அமைப்புகள் உள்ளன. ஆனால் மிக உயர்ந்த கிரக அமைப்பான சத்தியலோகம் பகவானின் தலைமீது அமைந்துள்ளது. ஆனால் ஆன்மீக கிரகங்கள் நித்தியமானவையாகும். இந்த பூரா சொர்லோகங்களை பற்றி சொல்றாரு பகவான். அந்த பூர்லோகத்துக்கு மேலே உள்ளது சொர்லோகம், போர்லோகம், பூலோகம், மூணு அமைப்பு. அதுக்கு அடுத்து ஏன்னா இதெல்லாம் ஒரே இதுதான், அந்த மாதிரி பகவான் பிரபுபாதர்ல விளக்கத்தில் நல்லா சொல்றாரு. அப்புறம் எனது அருமை புதல்வனே நாரதா, மொத்தமுள்ள 14 அடுத்த ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். மொத்தமுள்ள 14 கிரக அமைப்புகளில் 7 கீழான கிரக அமைப்புகள் என்பதை என்னிடமிருந்து அறிவாயாக. அதெல்லாம் அது கீழே உள்ளது சொல்ற மொத சொர்க்கலோகங்களை சொன்னாரு. அடுத்து கீழே உள்ளது அதாவது அதுல வந்து மொத வந்து அதலம் என்ற முதல் கிரக அமைப்பு இடுப்பின் மீது அமைந்துள்ளது. இரண்டாவதான விதலம் தொடைகளின் மீது அமைந்துள்ளது பகவானோடது. மூன்றாவதான கதலம் சுதலம் முழங்கால்களின் மீதும். நான்காவதான தலாதளம் முழங்காலுக்கும் கணுக்காலுக்கு இடைப்பட்ட பாதத்தில். ஐந்தாவதான மகாதளம் கணுக்கால்களின் மீதும். ஆறாவதான ரசாதளம் பாதங்களின் மேற்பகுதியிலும். மற்றும் ஏழாவதான பாதாளம் உள்ளங்கால்களிலும் அமைந்திருக்கின. இவ்வாறாக பகவானின் விராட ரூபம் எல்லா கிரக அமைப்புகளாலும் நிரப்பப்பட்டுள்ளது. எப்படி இந்த பகவானோட கிரக அமைப்பு விராட ரூபம் வந்து இந்த பிரபஞ்சங்கள் வந்து எல்லா 14 கிரக அமைப்பும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கடைசி 42 மற்றவர்கள் முழு கிரக அமைப்பையும் 3 பிரிவுகளாக பிரிக்கக்கூடும். அவை கால்களில் உள்ள பூமி முறையில் கீழான கிரக அமைப்புகள், நாபியின் மேலுள்ள மத்திய கிரக அமைப்புகள் மற்றும் பரமபுருஷன் மார்பிலிருந்து தலைவரையில் மேல் கிரக அமைப்புகள் சொர்லோகம். ஏற்கனவே சொன்ன திருப்பி சொல்றாரு, பூமி மேல கீழான அமைப்பு மத்தியில் உள்ளது, கீழே உள்ளது பூலோகம், மத்தியில் உள்ளது போர்லோகம், மேல உள்ளது சொர்க்கலோகம், சொர்லோகம்னு சொல்றாங்க. இந்த பூராமே விராட ரூபம், இதோட விராட ரூபம் அந்த அத்தியாயம் முடியுது. ஆனாடி இது வந்து கொஞ்சம் நம்ம ஆணவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு உள்ளதை உள்ளபடி நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நம்ம நாடி இந்த பகவானை ஏத்துக்கிட முடியும். நம்ம வந்து இப்படி பகவானை நேரடியாக கிருஷ்ணான்னு சொல்லி ஏத்துக்கிற முடியலைனாலும் இந்த மாதிரி யாரு கண்ட்ரோல் பண்றா, அந்த பவர் யாரு, அதுக்கு காரணம் யாரு, யார் செய்யறா அப்படின்னு புரியும் போது கடவுள்ன்ற ஒரு அமைப்புக்கு நம்ம வந்து சேர்றோம். அதுக்கானத்தினாடிதான் ஐன்ஸ்டீன் முதற்கொண்டு எல்லா பெரிய விஞ்ஞானிகளும் பகவானை நம்பினாங்க. ஐன்ஸ்டீன்லேருந்து நியூட்டன்லேருந்து அத்தனை பேரும். அதுவும் ஐன்ஸ்டீன் தான் ரிலேட்டிவிட்டி தியரியை கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச ரிலேட்டிவிட்டி தானே இந்த ஈக்குவல் டைம்சி ஸ்கொயர் தான் அந்த பின்னாடி நியூக்ளியர் பாம்பு ஆட்டம் பாம்புக்கெல்லாம் ரீசனாக இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் அவர் வந்து ஐன்ஸ்டீன் வந்து கண்டிப்பாக பகவானை நம்பினார். நியூட்டனோட லாஸ்ட்லாம் இன்ன வரைக்கும் அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் சேட்டலைட் லான்ச்சிங்லையும் ராக்கெட் லான்ச்சிங்லையும் யூஸ் ஆகுது. அந்த அளவுக்கு அவர் நூற்றுக்கணக்கான வருஷம் முன்னாடி இருந்தாலும் அவரோட விஞ்ஞானம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கானா, அவங்களாம் கடவுளை நம்பினாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் டீப்பாக விஞ்ஞானத்தை போகும்போது ஒன்றுமே புரியாது, நமக்கு வந்து ஒன்றுமே தெரியலைன்ற முடிவு போடுறாங்க. அப்போ யார் இதுக்கெல்லாம் காரணம், எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உரியும் போது. அதே மாதிரி நம்மளும் வந்து தெளிவாக விஞ்ஞானத்தை புரிஞ்சோம்னா நமக்கு வந்து பகவான் புரிஞ்சுக்கிட முடியும். பகவான் ஒவ்வொரு அமைப்புலையும் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியும். நம்ம வந்து அறகுறையாக படித்து அதில் ஆணவமாக இருக்கனாடி பகவானை ஏற்றுக்கல, குறைகூட கூத்தாடுன்ற மாதிரி நம்ம வந்து சரியாக பகவானை புரிஞ்சுக்கிடாடி நம்ம வந்து விஞ்ஞானத்து மேலே ஓவர் கான்ஃபிடென்ட்டும் பகவானோட சக்தியில் வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கோம். படிப்படியாக நம்ம வந்து இந்த விஞ்ஞானத்து மூலமாகவும் பகவானை புரிஞ்சுக்கலான்றது தான் இந்த விராட ரூபம். அது மாதிரி அஞ்சாவது காண்டத்தில் நான் சொன்ன மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் இன்னும் எக்ஸ்பிளைன் ஆகிருக்கு. அது வந்து ரொம்ப நவீன விஞ்ஞானத்தில் லிங்க் பண்ணி அதில் சொல்கிற கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பயிற்சி நடந்துட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா.